ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞானவிகள் அருளிய பொழிப்புரை பதினாறாவது பட்டத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சித்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. சித்தியாரிலே ஆறாம் சூத்திரத்து முதல் அதிகரணத்திலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. ஆறாம் சூத்திரத்திலே சொல்லப்பெறும் கருத்தாவது, மேலே ஐந்தாம் சூத்திரத்தில் புருடனாகிய உயிர் தனக்கு முதல்வனாக இருக்கின்ற சிவபிரானை அறியாமல் இருக்கின்றது என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்ட போது, அப்போ அந்த தலைவனாகிய சிவபெருமான் உயிர்களால் அறியப்படும் பொருளா அல்லது அறியப்படாத பொருளா என ஓர் ஐயம் எழுகின்றது. அந்த ஐயத்திற்கு விளக்கம் கூறி அதன் மூலம் சிவபெருமானுடைய உண்மை இலக்கணத்தை எடுத்துரைப்பது இந்த ஆறாம் சூத்திரம். அதிலே நாம் அறிந்து கொண்ட உண்மைகள், சிவபெருமான் கருவி அறிவாகிய பாசஞானத்தால் அறியப்படுபவன் அல்லன், ஒரு வழியாலும் அறியப்படாத சூனியமும் அல்லன். அவனுடைய அருளாலே, அவனுடைய அருளாவது சிவஞானம் பரிஞானம் என்று சொல்லப்படுவது, அவனுடைய அருளாலே அவனை அறியறான். அது ஒன்றுதான் அவனை அறிய வழி. ஆக அவனை அறிய வழி இருக்கின்றது, அவன் அருளால் அவனை அறிய வேண்டும். ஆகையால் அவன் ஒரு வழியாலும் அறியப்படாத சூனிய பொருள் அல்லன். அதே சமயத்தில் இந்த கருவிகரணங்களைக் கொண்டு அறியப்படுபவனும் அல்லன். அவன் கருவிகரணங்களுக்கு அப்பாற்பட்ட சித்தாகவும் சிவஞானத்தால் அறியத்தக்க சத்தாகவும் இருக்கின்றான் என்ற உண்மைகளை நாம் உணர்ந்து கொண்டோம். இதன் மேல் சூத்திரத்தை மூன்று கூறுகளாக பகுத்துக் கொண்டு அதிலே முதல் கூறாக இருக்கின்ற முதல் அதிகரணத்தை நாம் பார்த்தோம். முதல் கூறு, பாசஞானத்தால் அறியப்படுகின்ற அனைத்து பொருள்களுமே சடம் அழிவெய்துவன. சடம் என்பதனாலே அசித்து என்று சொல்லப்படும், அழிவெய்தக்கூடிய பொருள்கள் என்பதனாலே அசத்து என்று சொல்லப்படும். இதில் தார்க்கிகர் ஐயம் எழுப்பினார்கள். அவர்களுடைய தடைக்கு விடை கூறும் பாடலை நாம் பார்த்திருக்கின்றோம். அதற்கு அடுத்த பாடலை பார்க்க வேண்டும். தார்க்கிகர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நினைவு கூறுவோமானால், பாசஞானம் அதாவது ஆன்ம அறிவு அந்தக்கரணங்களை சார்ந்து ஐம்பொறிகளை சார்ந்து அறிகின்ற அறிவு இருக்கின்றதே, அதுதான் வந்து பாச ஞானம் என்று. ஆன்மாவானது அந்தக்கரணங்கள் ஐம்பொறிகள் இவற்றை சார்ந்து அறிந்து வந்தால் அந்த அறிவு தான் பாச ஞானம் என்று சொல்லப்படும். இதனை சுட்டறிவு என்றும் சொல்வார்கள். ஆக இந்த சுட்டறிவினாலே பாசஞானத்தாலே அறியப்படுகின்ற பொருள்கள் அனைத்தும் அழிவெய்தக்கூடிய அசத்து பொருள்கள் என்று சித்தாந்தம் கூறுகின்றது. இது தார்க்கிகர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இப்படி பாசஞானத்தால் அறியப்படும் பொருள்களிலே எல்லா பொருள்களும் அசத்து என்று சொல்வதற்கு இல்லை. சில பொருள்கள் வேண்டுமானால் அசத்தாக இருக்கலாம், அதாவது அழியக்கூடியவையாக இருக்கலாம். ஆனால் சில பொருள்கள் அழிவெய்தாத சத்து பொருள்களும் இருக்கத்தான் செய்கின்றன பாசஞானத்தால், அதாவது ஆன்மாவினுடைய சுட்டறிவினால். சுட்டறிவு என்பது என்னவென்று நினைவு கூறுவது நலம்பயக்கும். ஒரு காலத்திலே ஓரிடத்திலே வைத்து ஏதேனும் ஒரு கருவியின் துணை கொண்டு ஒரு விடயத்தை அறிந்து வருதல், இப்படிதான் நம்முடைய அறிவு நிகழ்ச்சி நடக்கின்றது. ஒரு காலத்தில் ஓரிடத்தில் ஒரு கருவியின் துணை கொண்டு ஒரு விடயத்தை அறிகின்றோம், இதுதான் சுட்டறிவு. இந்த சுட்டறிவினால் அறியப்படும் பொருள்கள் அனைத்தும் அழியக்கூடிய அசத்து. ஆனால் தார்க்கிகர் கூறுகின்றார்கள், சுட்டறிவால் அறியப்படும் பொருள்களிலே சில பொருள்கள் அசத்தாக இருக்கலாம், சில பொருள்கள் சத்தாகவும் உள்ளன என்று சொல்கின்றார்கள். அதை அற்புதமாக மறுத்தருளிய அந்த பாடல் எப்படி மறுத்தருளினார் என்றால், சுட்டறிவே முதலில் நிலைத்தன்மை உடையதன்று, சுட்டறிவே தோன்றி ஒடுங்குவது, ஆகவே காலத்தால் அது ஏகதேசப்பட்டது. சுட்டறிவு விடயம் விட்டு விடயம் தாவிக்கொண்டிருப்பது, ஏக காலத்தில் இரண்டு விடயங்களையோ அதற்கு மேற்பட்ட விடயங்களையோ சார்ந்திருக்க முடியாது, அறிய முடியாது. ஒரு விடயத்தை தான் அறிய முடியும், இன்னொரு விடயத்தை அறியும்னா இதிலிருந்து தாவி அந்த விடயத்துக்கு போகணும். இப்படி இடத்தால் ஏகதேசப்பட்டிருப்பது சுட்டறிவு, சார்ந்ததன் வண்ணமாக தெரிவது சுட்டறிவு. ஆக இப்படி இந்த சுட்டறிவே நிலைத்தன்மை அற்றதாக இருக்கும் பொழுது, இத்தகைய சுட்டறிவை கொண்டு எந்த பொருளை அறிந்தாலும் அந்த பொருளும் நிலைத்தன்மை அற்றதாகத்தான் இருக்கும். நிலைத்தன்மை அற்றது என்றால் அது தோன்றி அழிகின்ற பொருளாகத்தான் இருக்கும் என்று அருமையாக நிலைநாட்டினார். அதை நாம் பார்த்தோம். அந்த பாடலின் ஓசையே வந்து ஆன்மாவின் சுட்டறிவு நிலையின்றி உழல்கின்ற ஒரு தன்மையினை பாடலின் ஓசையிலேயே உணர்த்திய அந்த கவிதை பாங்கினையும் நாம் சுவைத்தோம். இனி அடுத்த பாடல், சாங்கியர்கள் என்று ஒரு மதத்தினர். இவர்கள் சர்க்காரியவாதத்தை உடன்படுபவர்கள். ஆகவே மேற்சொன்ன கருத்திலே இவர்களுக்கு வேறு விதமாக ஐயம் எழுகின்றது. தார்க்கிகளுக்கு எழுந்த ஐயம், அதனால் அவர்கள் எழுப்பிய தடை என்ன என்றால், சுட்டறிவினால் அறியப்படும் பொருள் அனைத்துமே அசத்தல்ல, சத்துப்பொருள்களும் உள்ளன என்பது. அதை மறுத்தவர் பார்த்தோம். இனி சாங்கியருடைய ஐயம் என்னவென்றால், சுட்டறிவால் அறியப்படும் பொருள் அனைத்தும் அசத்து என்று சொன்னால், அசத்து என்றால் இல்லாமல் இல்லாதது, அப்படித்தான் பல மதத்தினரும் பொருள் சொல்கின்றார்கள். ஆகவே சாங்கியரும் அப்படி பொருள் பண்ணிக் கொள்கின்றார்கள். ஆக சத்காரியவாதத்தை உடன்படுபவர்கள் சாங்கியர்கள். சைவ சித்தாந்தத்திலும் சத்காரியவாதம் மிக மிக முக்கியமான கருத்தாக உள்ளது. உபதேச பகருடை என்பது ஒரு பண்டார சாத்திரம், தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் அருள் செய்தது. அவர்கள் குருமுதல்வர் அருள்திரு நமச்சிவாயமூர்த்திகளுடைய நேரடி மாணாக்கர். அருள்திரு தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் தமக்கு சைவ சித்தாந்தத்தை நமச்சிவாயமூர்த்திகள் போதிக்கின்ற அந்த முறையினையெல்லாம் அந்த நூலிலே வைத்து பாடியுள்ளார்கள். அப்போ நமச்சிவாயமூர்த்திகளே சொல்வதாக அங்கு இடம்பெறுகின்ற செய்தி என்னவென்றால், அதாவது நமச்சிவாயமூர்த்திகள் தம்மிடம் என்ன சொன்னார்களோ அதைத்தான் பாட்டில் வைத்துள்ளார்கள். ஆகவே நமச்சிவாயமூர்த்தியே சொன்னதுதான், இது எந்த ஐயமும் இல்லை. நமச்சிவாயமூர்த்திகளே சொல்லும் பொழுது, சத்காரியவாதத்தின் அடிப்படையில் உனக்கு சைவ சித்தாந்தத்தை போதித்தோம் என்று ஒரு இடத்திலே சொல்வதாக வைத்துள்ளார்கள். ஆகவே சைவ சித்தாந்தத்திற்கு சத்காரியவாதம் எவ்வளவு இன்றியமையாதது. பெத்த நிலை முத்தி நிலை ரெண்டுமே வந்து சத்காரியவாத அடிப்படையை கொண்டவை என்று சொல்லி அங்க உபதேச பகருடைய சொல்கின்றார்கள். சத்காரியவாதம் என்பது என்ன? அந்த பெயரிலேயே பொருள் இருக்கின்றது. சத் என்றால் உள்ளது, காரியம் என்றால் காரியப்படுது, உள்ள பொருள் தான் காரியப்படும் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை, அதுதான் சத்காரியவாதம். சத்காரியவாதம், இது தமிழ் வழக்குக்கு ஏற்ப சர்க்காரியவாதம் என்று சொல்லப்படும். வடமொழி சொற்கள் தமிழில் வந்து வழங்கும் பொழுது தமிழ் மொழி இயல்புக்கு ஏற்ப கொஞ்சம் மாறி வழங்கப்படும். அந்த மாதிரி இந்த சத்காரியவாதம் என்பது சர்க்காரியவாதம் என்று சொல்லப்படுகின்றது. உள்ளதுதான் காரியப்படும் என்பது, காரியப்படுதல்னா இங்க வந்து தோன்றி இருந்து ஒடுங்குதல், அதுதான் காரியப்படுதல் என்பது. உலகியல்ல பேசும்போது ஒரு காரியம் அப்படிங்கும் போது ஒரு செயல்பாடுங்கிறது சொல்றோம். ஆகவே உள்ளதுதான் செயல்படும் என்று நாம் வந்து அப்படி நேரடியாக பொருள் பண்ணக்கூடாது, அந்த உண்மை பொருள் நமக்கு கிட்டாமல் போயிடும். காரியப்படுதல் தோன்றுதல், ஆக உள்ளதுதான் தோன்றும் இல்லாதது தோன்றாது. உள்ளதுதான் தோன்றும் சொன்னதுனால இல்லாதது தோன்றாது என்பது அங்க வந்து பெறப்படுகின்றது. ஆகவே உள்ளதுதான் தோன்றும் இல்லாதது தோன்றாது என்ற சர்க்காரியவாதத்தை சாங்கியர்கள் உடன்படுகின்றார்கள். நம்ம சைவ சித்தாந்தம் கொள்கை உடையது என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் என்ன தடை எழுப்புகின்றார்கள் என்றால், சைவ சித்தாந்தமும் சர்க்காரியவாதத்தை உடன்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தென்படுகின்றன, காட்சிப்படுகின்றன, கண்டு அறியப்படுகின்றன. ஆக ஒரு பொருள் கண்டு அறியப்படும் பொருளாக இருக்கும் பொழுது அந்த பொருளை அசத்து என்று சொல்லிவிட்டால் அது எப்படி பொருத்தும்? அசத்துன்னா இல்லாதது, இல்லாதது பொருள் தான் கண்டு அறியப்பட முடியாத, இல்லாததை கண்டு அறிய முடியாது. ஏன்னா இல்லாததற்கு தோற்றம் இல்லை, தோன்றி இருக்கின்ற பொருளை தான் கண்டு அறிய முடியும். இப்ப இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் கண்டு அறியத்தக்கனவாக உள்ளன. அப்படி இருக்கும்போது இவற்றை வந்து அசத்து இல்லாதது என்று சொன்னால் எப்படி பொருந்தும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அப்போ அதற்கு நாம் என்ன விளக்கம் கொடுக்கின்றோம் என்றால், பல சமயத்தவர்களும் அசத்து என்பதை இல்லாத பொருள் என்று பொருள் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ஆனா சைவ சித்தாந்தத்தில் அப்படி சொல்வதில்லை. அசத்து என்பதும் உள் பொருள் தான். இது ஆறாம் சூத்திரம் சிந்தனையிலே நம்ம பார்த்தோம், சூத்திர சிந்தனையிலே பார்த்தோம். அசத்து என்பதும் உள் பொருள் தான், ஆனா ஒரு நிலையில் இல்லாமல் தோன்றி இருந்து ஒடுங்கி இந்த மாதிரி நிலை மாறிக்கொண்டு வருபவை தான் அசத்து பொருள்களே ஒழிய, அசத்து என்றால் இல்லாதது என்று சொல்லி சைவ சித்தாந்தம் சொல்லவில்லை. மேலும் சைவ சித்தாந்தத்திலே ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், இல்லாததை பற்றி சைவ சித்தாந்தம் பேசாது. ஆனா இல்லாததை பேசுவதிலே என்ன பயன் இருக்கின்றது? ஆகவே சைவ சித்தாந்தத்தில் ஒரு பொருள் பேசப்படுகின்றது என்றால் அது உள் பொருள் தான். ஆகவே அசத்து என்ற சொல்லும் நிறைய இடம் பெறுகின்றது சித்தாந்தத்தில். அப்ப இல்லாததை பற்றி இப்படி திரும்ப திரும்ப சொல்ல மாட்டாங்க. இருப்பதுதான், சத்து என்பதும் உள்பொருள் தான், அசத்து என்பதும் உள்பொருள் தான். சத்து என்பது தன் தன்மையில் ஒரு சிறிதும் மாறாமல் ஒரே தன்மையாயிருக்கும் பொருள், அதுதான் சிறப்பான அர்த்தம் இல்லையா. உள்பொருள்னு ஒரு அர்த்தமும் இருக்கு, ஆனா ஒரே நிலைமையில் இருக்கின்ற உள்பொருள். அசத்து என்பது தன் நிலை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய உள்பொருள் தான், அதுவும் உள்பொருள் தான், நிலை மாறக்கூடிய உள்பொருள். ஆகவே அந்த உண்மையை எங்க சாங்கியருக்கு உணர்த்தி சொல்கின்றார். அதாவது காரண நிலை காரிய நிலைன்னு ரெண்டு உண்டு. இது எதுக்கு? எந்த பொருளுக்கு தோன்றி இருந்து உடங்கக்கூடிய பொருளுக்கெல்லாம். இப்ப வந்து பானை வந்து உடைகின்றது என்று சொன்னால் அது என்னாகின்றது? மண்ணாகின்றது. ஆக மண்ணிலிருந்தான் அது தோன்றியது, உடைந்த பிறகும் மண்ணாகின்றது. அப்போ அந்த முதல் காரண நிலையை மீண்டும் அது அடைகின்றது, காரண நிலைக்கு அது சென்று விட்டதுன்னு அர்த்தம். பானை உடைந்து மண்ணாகிவிட்டால் அந்த மண் என்ற காரண நிலைக்கு அந்த பானை திரும்பி விட்டது, திரும்ப அது பானையாக வந்தால் அது வந்து காரிய நிலை. ஆக காரண நிலையில் அது இருக்கத்தான் செய்கின்றது. சர்க்காரிவாதம் என்ன சொல்கின்றது என்றால், பானை உடைந்த பிறகும் அது மண்ணாகும் போது அந்த மண்ணின் சூக்குமமாக பானை இருக்கத்தான் செய்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த குயவன் வந்து அந்த பானையை செய்வதற்கு முன்னாலும் அந்த மண்ணிலே அந்த பானை சூக்கமாக இருக்கத்தான் செய்தது. முதல் சூத்திரத்தில் நாம அதுல வந்து அதிகரணங்கள்ல சத்காரியவாதம் பற்றி விளக்கமாக பார்த்திருக்கின்றோம். ஆகவே மீண்டும் சுருக்கமாக நினைவு கூறுகின்றேன், பானை என்பது பானை ஒரு உதாரணத்துக்கு இந்த காரிய பொருள் சொல்லுதேன். இது மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா பொருளுமே காரிய பொருள் தான், எந்த பொருளை வேண்டுமானாலும் உதாரணமாக கொள்ளலாம். பானை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது அந்த பானை வந்து குயவன் செய்வதற்கு முன்பும் மண்ணிலே சுருக்கமாக இருந்ததுதான் இல்லையா. அதே மாதிரி ஒரு நெல் பயிர், அந்த நெல் பயிரானது விதையிலிருந்து தோன்றுகின்றது என்று சொன்னால் அது விதையிலே ஏற்கனவே சூக்கமாக இருந்தது இல்லை அப்படின்னா நெல் விதையிலிருந்து நெல் தான் தோன்றணும் இல்லையே, கமுகு தோன்றலாமே. கமுகு விதையிலிருந்து கமுகு தான் தோன்றும், நெல் விதையிலிருந்து நெல் தான் தோன்றும் இல்லையா. அப்படிங்கிற ஒரு நியதி எப்ப ஏன் ஏற்பட்டது? எந்த காரிய பொருளும் தனக்குரிய முதல் காரணத்திலே சூக்கமாக இருக்கின்றது. ஒரு நிமித்த காரணம் துணை காரணம் எல்லாம் கூடிய வழி அது தூளமாக தோன்றுகிறது. ஒடுங்கிய பிறகு மீண்டும் பழைய சூக்கும நிலையை தான் அடைகின்றது. ஆக அந்த சூக்கும நிலை காரண நிலை, புலப்பட்டு விளங்குகின்ற அந்த காரிய நிலை இருக்கின்றது தூள நிலை, அது காரிய நிலை. ஆகவே காரிய நிலையில் எல்லா பொருளும் அழிவெய்தக்கூடியவை. ஆனால் அழிவெய்த பிறகு எந்த நிலையில் தான் இருக்கின்றன? காரண நிலையில் தான் இருக்கின்றன. ஆகவே காரண நிலையில் வந்து அது அழிவு கிடையாது. இங்க வந்து அழியக்கூடிய பொருள் என்ற கருத்தில் நம்ம அசத்துன்னு சொல்றோம். அசத்து என்று சொன்னால் காரிய நிலையில் அவை அசத்து, ஆனால் காரண நிலையில் முதல் காரணத்தில் அவை எப்போதுமே இருக்கத்தான் செய்கின்றன என்றத முதற் சூத்திர செய்திகளை இங்கே மீண்டும் மீள நினைவு கூறுந்து சாங்கியனுக்கு தெளிவுபடுத்துகின்றார். இங்க வந்து சாங்கியரை வந்து மறுப்பதற்காக நாம் இங்கே சொல்லல. சாங்கியர்கள் வந்து சர்க்காரியவாதத்தை வச்சுக்கிட்டு நம்ம சொன்ன கருத்தில் ஐயத்தை எழுப்புகின்றார்கள், அவர்களுக்கு தெளிவுபடுத்துறோம். அதனாலதான் இதை இந்த ரெண்டு பாடல்களையும் மேலே சென்ற வகுப்பிலே நான் சிந்தித்த அந்த தார்க்கிகருக்கு மறுப்பு சொன்ன பாடலையும் இப்ப பார்க்க இருக்கின்ற இந்த சாங்கியருக்கு விளக்கம் தருகின்ற பாடலையும் இந்த ரெண்டு பாடலையும் ஒரே பாடல வைத்து முதல் நூல் சிவஞான போதத்திலே மெய்கண்டார் பாடியுள்ளார். ஒரே வெண்பாவில ரெண்டு செய்தி. அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஒரே பாடல ரெண்டு செய்திகளும் இருக்கின்ற அந்த பாங்கினை சிவஞான சுவாமிகள் தான் தம்முடைய சிற்றுரையிலும் பாடியத்திலும் எடுத்து காட்டுகின்றார்கள். அல்லது அந்த பாடலுக்கு பொருள் காண்பது மிக அரிது. இங்க வழிநூல்ல ஆசிரியர் தார்க்கியருக்கு தனியா ஒரு பாடல், சாங்கியருக்கு தனியா ஒரு பாடல் என்று வைத்துள்ளார்கள். ஆகவே அங்கு தார்க்கிகளை சொல்லும் பொழுது அவர்களை கண்டித்து இது தெரியாமல் இருக்கின்றாயே என்று கண்டித்து கருத்தை சொல்வார். சாங்கியருக்கு சொல்லும் பொழுது அவனை வந்து சர்க்காரிவாதத்தை உடன்படுவது பற்றி அவனை பாராட்டி இந்த தன்னுடைய கருத்தை சொல்வார். மெய்கண்டார் அப்படி சொற்களை பயன்படுத்துகின்றார். நீங்க பார்க்கலாம் அங்க ஆறாம் சூத்திரத்தில் இதே இடத்துல அங்க பார்க்கலாம். இப்ப சாங்கியருக்கு சொல்றாங்க பாருங்க, இந்த மண்ணுலக வாழ்வாகட்டும் அல்லது வானுலக வாழ்வாகட்டும் எந்த பிறவியில பிறந்து வாழ்ற வாழ்வாக இருக்கட்டும், எல்லா வாழ்வுமே வந்து நிலையற்ற வாழ்க்கையா தான் இருக்கின்றன. தோன்றிய உடனே அழியக்கூடிய வாழ்க்கையா இருக்கின்றன சில சமயத்தில், சில சமயத்தில் வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கின்றது இல்லையா, முடிவு பெறாமல் இடையிலேயே வந்து அழிந்து விடுகின்றது. சில சமயம் இன்ன காரணத்தால் அழிகின்றது அப்படின்னு ஒரு காரணம் காட்டி அழிகின்றது. எப்படியோ ஏதோ ஒரு வகையிலே நிலையாமைய உடையதாகத்தான் எல்லா வாழ்க்கையும் இருக்கின்றது. மண்ணுலக வாழ்க்கை, விண்ணுலக வாழ்க்கை, எந்த பிறவில் வாழ்கின்ற எந்த வாழ்க்கையும் நிலையற்றதாகத்தான் இருக்கின்றது. அப்படி நிலையற்றதாக இருப்பது பற்றி இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் அசத்து என்று சொல்லப்படுகின்றன. மற்றபடி அவை ஒடுங்கிய பிறகு தம்முடைய காரணத்தில் இருக்கத்தான் செய்கின்றன என்பதை மறுக்கவில்லை. ஆகவே சர்க்காரியவாதத்தை உடன்படுகின்ற சாங்கியனே, சித்தாந்தத்திலே உலகப் பொருள்கள் எல்லாம் அறிவினால் அறியப்படும் பொருள்கள் எல்லாம் அசத்து என்று எந்த நோக்கிலே சொல்லப்பட்டுள்ளன என்று சொன்னால், காரிய நிலையிலே அவை வந்து இருப்பது போல் விளங்கி விரைவாக என்ன செய்து விடுகின்றன? ஒடுங்கி விடுகின்றன. ஆனால் ஒடுங்கிய பிறகு காரண நிலையில் இருக்கின்றன என்பதை மறுக்கவில்லை. காரிய நிலையில் காரண நிலையில் இருக்கின்றன, ஆனால் காரிய நிலையில் இருக்கும் பொழுது இருப்பது போல் ஒரு காட்சி தந்து விரைந்து என்ன செய்து விடுகின்றன? அழிந்து விடுகின்றன இல்லையா. உலகத்தில் நாம வந்து பார்க்கின்றோம், அனுபவத்தில் சொந்த ஊரை விட்டு வெளிநாடுக்கு வேலைக்கு போயிட்டு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்தோம்னா இங்க அப்படி ஒரு பொருள் இருந்ததே இப்படி ஒரு பொருள் இருந்ததுன்னு சொன்னா இங்க வந்து பார்க்க முடியாது, அவையெல்லாம் மாறி இருக்கும் இல்லையா. அவை போய் புதிய பொருள்கள் வந்திருக்கலாம், இன்னும் பல காலங்களுக்கு இதை மாதிரி இவையும் போய் வேற புதிய பொருள்கள் வரலாம் இல்லையா. ஆக முழு மகாசங்கார காலம் வரும்பொழுது உலகமே முழுமையாக ஒடுங்கிவிடும் என்றெல்லாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே காரிய நிலையிலே அவை இருப்பது போல ஒரு காட்சி தந்து விரைந்து என்ன செய்து விடுகின்றன? அழிந்து விடுகின்றன. அந்த அழிந்து விடுவதற்கு மூன்று வகையான ஓமைகள் சொல்கின்றார். அதை நம்ம பாடல பார்ப்போம். மண்டனில் வாழ்வும் வானத்தரசையன் மாலார் வாழ்வும் எண்டரு பூதபேத யோனிகள் யாவும் எல்லாம் கண்ட இந்திரமாசாலம் கணாக்கழுது ரதங்காட்டி உண்டு போல் இன்றாம் பண்பில் உலகினை அசத்தும் என்பர். அருமையான பாடல். பொருள் எளிதாக நம்ம பார்த்து விடலாம். பதவுரை துணை செய்கின்றது. எளிமையாக பொருள் கண்டு விடலாம் என்பதனால பொழிப்புரையிலே சுருக்கமாக சுவாமிகள் அருள் செய்துள்ளார்கள். பதவுரையிலே நமக்கு நன்கு விளங்க வேண்டும், பிற்காலத்திலே விளக்கம் தேவைப்படுகின்றது என்ற நோக்கோடு செய்துள்ளார்கள். மண் தனில் வாழ்வும். இந்த மண் என்பது இங்க மண்ணுலகத்தை குறிக்கின்றது. மண்ணுலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை, அதுல ரொம்ப சிறந்த பல போகங்களை அனுபவிப்பதற்கு ஏற்ற வாழ்க்கை என்னவென்றால், மண்ணுலகத்தில் ஒரு எத்தனையோ மக்களோடு மக்களாக வாழாமல் ஒரு அரசனாக வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கின்றதே, அது பல போகங்களுக்கும் சிறப்புகளுக்கும் புகழுக்கும் உரியது இல்லையா, தலைமையான வாழ்வு. ஆகவே மண் தனில் வாழ்வு என்பதை மண்ணுலகத்திற்கு அரசனாக வாழ்கின்ற வாழ்வு என்று பொருள் பண்ணுகின்றார்கள் நம்முடைய 16வது வட்டத்து குருமூர்த்திகள். அது மிகச்சிறப்பான பொருள். மண் தனில் வாழ்வும், மண்ணுலகின் அரசனாய் வாழ்தலும், வானத்து அரசன் மாளார் வாழ்வு. வானுலகத்தில் அரசனாக இருப்பதை சொன்னதுனால இங்க மண்ணுலகத்தை சொல்லும் போது அரச வாழ்வை கொள்ள வேண்டியது இருக்கு. வானத்து அரசன் மாளார் வாழ்வும், அதாவது விண்ணுலகில் விண்ணுலகுக்கு அரசன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யாரு, இந்திரன். அப்புறம் அவனுக்கும் மேலானவன்கள் யாரு, அயன் மால் முதலியோர், அதாவது நான்முகன் திருமால் முதலியோர், முதலியோர் பதவியை பொருந்தி வாழ்தலும். மண்ணுலகத்து அரசனாக வாழ்கின்ற வாழ்க்கை அது மட்டுமன்று, வானுலகத்திலே இந்திரன், அதற்கு மேலான பதவிகள் நான்முகன் திருமால் போன்ற பதவிகளில் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையும், எந்தரு பூத பேத யோனிகள் யாவும், அதாவது பூத பரிணாமமாகிய 84,100,000 யோனி பேதங்கள் எவற்றிலும் பொருந்தி வாழ்தலுமாய, 84,00,000 யோனி பேதங்கள் இருப்பதாக சொல்வார்கள். உரை சேரும் 84,100,000 யோனி பேதம் என்று சொல்லி சம்பந்த பெருமான் பாடுகின்றார்கள். அந்த 84,100,000 யோனி பேதங்களையும் சொல்லிட்டா எல்லா பிறவிகளும் அதில் அடங்கிடும். ஆகவே எந்த பிறவியாக இருந்தாலும் சரி, அவை எல்லாமே என்ன, கண்ட எல்லாம், இப்படிப்பட்ட பிறவிகள் எல்லாம், இப்படி காணப்படும் பொருள்களான பிறவிகள் அனைத்தும், காணப்பட்டன அனைத்தும் நிலையற்றவைதான். மண்ணுலகத்தில் அரசனாக வாழும் வாழ்க்கையாயும் சரி, விண்ணுலகத்திலே இந்திரன் நான்முகன் திருமாலாக வாழ்கின்ற வாழ்க்கையும் சரி, பின் பெரிய பெரிய பிறவிகளையே சொல்லிட்டா, இப்ப சாதாரண பிறவிகளும் நிலையற்றவைங்கிறது தானா பெறப்படும் இல்லையா. அரச பதவிகள் இருந்தாலுமே நிலையற்றதுதான் இல்லையா, தேவலோக தலைவர் பதவியில் இருந்தாலுமே நிலையற்றதுதான். அப்ப சாதாரணமா பிறந்து வாழ்கின்ற வாழ்க்கையும் நிலையற்றதுங்கிறது சொல்லாமலே பெறப்படும். அதனாலதான் 84,100,000 சேர்த்து மொத்தத்தில் அடக்கி சொல்லிட்டேன். 84,100,000 யோனி வேதங்கள் தான் இருக்கின்றன. அதுல எந்த யோனி வேதத்துல போய் பிறந்தாலும் சரி, நிலையற்ற வாழ்க்கையா தான் அது இருக்கும். எப்படி நிலையற்றதுன்னா எப்படி, அதுல மூணு ஓமை சொல்ற, ரொம்ப சிறப்பானது. மூன்று விதமாக இந்த நிலையாமை சொல்கின்றார். ஒன்று, முதலாவது மா இந்திரசாலம் கணா கழுதிரதம், மா இந்திரசாலம். இரண்டாவது கணா, மூணாவது கழுதிரதம். இந்திரசாலம் கணா கழுதிரதம் மூன்று. இந்திரசாலம் என்பது என்னவென்றால் அது ஒரு மாய வித்தை என்று வைத்துக் கொள்ளலாம். இந்திரசாலம் புரிவோன் என்று சொல்லி கந்தர் கடிவம்பாவே சொல்வார். ஆக ஒரு இந்திரசாலத்தினாலே ஒரு பொருள் உருவானா அது வந்து என்ன செய்யும், விரைவாக உடனே என்ன செஞ்சிடும், மறையவும் செஞ்சிடும். தோன்றிய மாத்திரத்திலேயே அது என்ன செய்துவிடும், மறைந்து விடும். இந்திரசாலத்தால் தோன்றது பொருள் வந்து, வித்தையினால மாய வித்தையினால தோன்றது பொருள் வந்து, அப்படி தோன்றிய மாத்திரத்திலே என்ன செய்துவிடும், மறைந்துவிடும். இதற்கு வந்து சிவஞான பூதத்தில் வேறொரு ஓமை சொல்வார். இங்க இந்திரசாலம் சொன்னார். இதற்கு இணையாக தோன்றிய மாத்திரத்திலே மறைவதற்கு வேறொரு ஓமை, நீர்மேல் எழுத்து. நீர்மேல் எழுதப்படும் எழுத்து வந்து அப்படி அது எழுதப்படும் போதே என்ன செய்ய வரும், அழிந்து கொண்டே வரும் இல்லையா. அந்த மாதிரி தோன்றிய கணத்திலேயே அழிவது, அதான் இந்திரசாலம் போட்டு தோன்றி அழிதல். அப்புறம் வந்து கணா. கணா என்பது கனவு. கனவு என்ன அப்படின்னா, கனவு கண்டு கொண்டிருப்போம், ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கோம், அது ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பே நமக்கு கனவு கலைந்து விடலாம், அல்லது அந்த கனவு தடைபட்டு நின்று விடலாம். ஆகவே கனவு என்பது ஒரு முடிவின்றி அழிந்து போவதற்கு ஓமை. ஆமா, வாழ்க்கை வந்து ஒரு முடிவை எட்டாமல் இடையிலேயே அழிந்து போவதற்கு ஓமை கணா. அது இந்திரசாலம் வந்து தோன்றிய மாத்திரத்திலே அழிதல், கணா என்பது ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பு அழிந்து போதல். அப்புறம் என்ன சொல்றார், கழுதிரதம். இந்த சொல் நமக்கு கொஞ்சம் புதுசாக தெரியலாம். கழுது என்பது என்னவென்றால் அது பேய், ரதம் என்றால் தேர். ஆகவே கழுதிரதம் என்றால் பேய்த்தேர். பேய்த்தேர் என்பது எதற்கு பெயர், காணல் நீருக்கு பெயர். காணல் நீர் தான் பேய்த்தேர். காணல் நீர் என்ன அப்படின்னா, அது வந்து நல்ல வெப்பமான காலத்தில் தான் தோன்றும். அது தோன்றுவதற்கான இயற்பியல் தத்துவங்கள் எல்லாம் உள்ளன. அது தோன்றும் பொழுது அந்த வெம்மையினுடைய, அந்த அதிகமான வெம்மை காரணமாக அது தோன்றும். சூரியனுடைய கதிர்கள் வந்து ஏதாவது மேகப்படலத்துக்குள்ள மறைஞ்சிட்டுது அப்படின்னா கொஞ்சம் தரைக்கு வெப்பம் வந்து குறைந்து போயிடும். அப்படி குறைந்து போகும்போது என்ன செஞ்சிடும், அது மறைஞ்சிரும். அப்போ ஒரு காரணம் காட்டி மறைக்கின்றது. இந்த கதிரவன் கிரணங்கள் மேகத்தில் மறைப்புண்டதால் இந்த காணல் நீர் வந்து மறைந்து விட்டது, ஒரு காரணம் சொல்ல முடியுது. அந்த மாதிரி ஒரு காரணம், இந்த நோயினால, இந்த விபத்தினால, அப்படி ஒரு காரணத்தினால பொருள்கள் அழிகின்றன. இந்த நிலநடுக்கத்தினால இந்த இதெல்லாம் அழிஞ்சு போச்சு, இந்த பொருள்கள்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு காரணம் வந்து. ஆகவே இப்படி காரணம் தெரியாமலேயே இடையில் அழிந்து போவது அது கனவு, அது கனவு ஓமை சொன்னது. ஒரு காரணம் காட்டி அழிந்து போவதற்கு வந்து காணல் நீர் தேய்த்தேர் என்று சொல்லக்கூடிய கழுதுரதம். ஆக இப்படி மூன்று ஓமை சொல்றார். இந்த உலகத்து பொருள்கள் எப்படி நிலையற்றவை என்று சொன்னால், சுட்டறிவால் அறியப்படும் பொருள்கள் அனைத்தும் நிலையற்றவை, எனவே அசத்து. எப்படி என்றால், இந்திர சாலம் போலவும் கனா போலவும் கழுதிரதம் போலவும், அதாவது காணல் நீர் போலவும் சொன்னார்கள். இதுல இந்திரசாலம் தோன்றிய மாத்திரத்திலேயே அழிவதற்கு ஓமை, கனா வந்து ஒரு முடிவை எட்டுவதற்கு முன்பே அழிவதற்கு ஓமை, கழுதிரதம் என்ற காணல் நீர் வந்து ஒரு காரணம் காட்டி அழிவதற்கு ஓமை சொல்றாரு. பாருங்க, மா இந்திரசாலம், இந்திர மா சாலம் இருக்கு, மா இந்திரசாலம் வச்சுக்கணும். பெரிய இந்திரசாலம், மா என்பது பெரியங்கிற பொருள் வருது. தோன்றும் பொழுதே இல்லையாய் வேறுபடும் பெரிய இந்திரசாலமும், கனா கடை போதலின்றி இடையே அழியப்படும் கனா காட்சி. கடைதான் அதோட கடைசிக்கு போகாம, முடிவுக்கு போகாம இடையிலேயே அழிந்து அழிந்து விடுது இல்லவா. அதனால கடை போதலின்றி இடையே அழியப்படும் கனா காட்சியும், கழுதிரதம் ஒரு காரணம் காட்டி அழியப்படும் பேய்த்தேரும் போல, அதாவது காணல் நீரும் போல, உண்டு போல் காட்டி நெடுங்காலம் நிலை வருவன போல தோன்றி. உலகத்து பொருள்கள் எப்படி காட்சி அளிக்கின்றன, நெடுங்காலம் நிலை வருவன போல காட்சி அளிக்கின்றன. ஆனால் நடப்பது என்ன, இடையிலேயே அவை அழிந்து விடுகின்றன. ஒரு காரணம் காட்டியும் அழியலாம், அல்லது காரணம் நமக்கு தெரியாமலே அழிந்து போய்விடலாம், அல்லது தோன்றிய மாத்திரத்திலேயே கூட அழியலாம். இது ரொம்ப நாள் இருக்கும்னு நினைச்சேன், நீ உடனே அழிஞ்சிட்டுதே இல்லையா. ஆகவே நெடுங்காலம் நிலை வருவன போல தோன்றி, அதான் உண்டு போல் காட்டினார். உண்டு போல் காட்டி உண்டு போல் அப்படின்னு பாடல்ல இருக்கு, உண்டு போல் காட்டின்னு மாத்திக்கணும். பதவுரையும் பாடலையும் பதவுரையும் பார்த்தா அது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உண்டு போல் காட்டி நெடுங்காலம் நிலை வருவன போல தோன்றி, இன்றாம் பண்பில், இன்றாம் என விரையக்கட்டு மறைந்து போகும் இயல்பு பற்றி, அஞ்சன விரையக்கட்டு விரையான விரைவாக விரையக்கட்டு மறைந்து போகும் இயல்பு பற்றி, உலகினை அசத்தும் என்பர் அவற்றை அசத்தென கூறுவர் என்க. அவற்றை, அதாவது உலகத்து பொருள்களை, 84,100,000 யோனி பேதத்துல எந்த பிறவியா இருந்தாலும் இல்லையா, நீண்ட காலம் நிலை பெறுவன போல தோன்றி விரைவாக அழிந்து விடுகின்றன இல்லையா. காணல் நீர் மறைவது போல காரணம் காட்டி மறைகின்றன, அல்லது கனவு போல காரணம் அறியப்படாமல் இடையிலே அழிந்து விடுகின்றன, அல்லது இந்திரசாலம் நீர் எழுத்து மாதிரி தோன்றிய மாத்திரத்திலே அழிந்து விடுகின்றன. ஆகையினால் உலகப் பொருள்கள் அனைத்தும் நீண்ட காலம் நிலை பெறுவன போல தோன்றி விரைவாக அழியக்கூடியவை, ஆகவே அவற்றை அசத்து என்று சொல்கின்றோம். அழிந்த பிறகு காரண நிலையில் இருக்கத்தான் செய்கின்றன, முதல் காரண மாயையில் சுக்கமாக இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் காரிய நிலையில் இல்லையே, காரிய நிலையில் இருந்தா தானே அதனால பயன் கிடைக்கும் நமக்கு. பானை என்ற காரிய நிலையில் இருந்தா அதுல தண்ணீர் பிடித்து வைத்துக் கொள்ளலாம், பயன் கிடைக்கும். அது ஒடுங்கிய பிறகு இது அந்த பானையில சுக்கமா இருக்கத்தான் செய்யுதுன்னு வாதிடலாம், அந்த வாதமும் உண்மைதான். ஆனா பயன் கிடைக்குமா, நமக்கு பயன் கிடைக்காது. ஆகவே பயன் தராதனால அதை நம்ம சொல்றோம், இருந்தும் இல்லாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அசத்துன்னு சொல்லிடுறோம். இதுதான்ப்பா நாங்க சர்க்காரி வாதத்துக்கு முரணாக பேசவில்லை என்று சாங்கியனிடம் நாம் தெளிவுபடுத்தி விடுகின்றோம். இப்ப பொலிப்புரையில சுவாமிகள் இதை சுருக்கமா எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். காணப்பட்டன அனைத்தும் இந்திரசாலம் முதலியன போல நெடுங்காலம் நிலை வருவன போல தோற்றி, அஞ்ஞனம் விரையக்கட்டு மறைந்து போகும் இயல்பு பற்றி, அவற்றை அசத்தென்றல் அமைவுடைத்து என்பதான். இந்த ஓமைகள் எல்லாம் பொலிப்புரையில காட்டல, ஆனா விசேட உரையில எல்லாம் விளக்குறாங்க. பாருங்க பாருங்க எப்படி முடிச்சிருக்காரு பாருங்க பாட்டை. உலகினை அசத்தும் என்பர், அந்த காரணங்கள் எல்லாம் சொல்லி இந்த காரணங்களால உலகினை என்ன சொல்வார்கள், அசத்து என்பர்னு சொல்லல, அசத்தும் என்பர். ஒரு உண்மை போட்டார், உண்மை போட்டார். ஏன்னா இந்த காலத்துல நம்ம பலவிதமான சொற்களை கேள்விப்பட்டு விடுகிறோம் இல்லையா, அசத்துதல் அப்படின்னு ஒரு சொற்பிரயோகம் எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆகவே அசத்தும்னா வந்து நம்ம வந்து அசத்துதலை செய்யும்னு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அசத்து என்பதனோடு ஒரு உண்மையை சேர்த்திருக்கின்றார், அசத்தும் என்பர் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். என்ன அப்படின்னா, இவன் வந்து நல்ல பண்புடையவன், ஆனா வந்து எதுவும் வந்து சரியா நடக்கணும்னு நினைப்பான், அதனால அதுல வந்த பல விஷயங்கள் அவன் கண்டிப்பா இருப்பான். அது பற்றி இவன் கோபக்காரன், பொல்லாதவன் என்றும் பேர் வாங்கியிருக்கிறான். நீ பொல்லாதவன் என்றும் சொல்வார்கள், அப்ப உண்மையில அவன் என்ன, யாரு இல்ல, பொல்லாதவன் அல்ல இல்லையா. சில நன்மைகள் நடக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பா இருப்பதனாலதான் அவன் அப்படி ஒரு கோபத்தோடு இருப்பது போல் காட்டிக்கொள்கின்றான். மற்றபடி உண்மையில் அவன் கோபக்காரன் அல்ல என்பதுதான கருத்து. கோபக்காரன் என்றும் சொல்வார்கள் அப்படின்னா அப்ப அவனுடைய தன்மையில அவன் கோபக்காரன் இல்ல, காட்டிக்கொள்கின்றான் அர்த்தம். அத மாதிரி உலகம் வந்து உண்மையில என்ன பொருள் அல்ல, அசத்து அல்ல. ஏன்னா அது உள் பொருள் தான் இல்லையா, உள் பொருளா இருந்தும் நாம ஏன் அசத்துன்னு சொல்றோம். ஒரு நிலையில் இல்லாததுனாலே சொல்கின்றோம், ஒரு நிலையில் இல்லை. காரணநிலை ஒடுங்கிய பிறகு காரணநிலை இருக்கத்தான் செய்கிறது, காரண நிலையில் அது ஒடுங்கி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அப்போது அதனால் நம்ம பயன் கொள்ள முடியாது, ஆகவே அது இருந்தும் இல்லாதது போல. அந்த கருத்தில் தான் நம்ம அசத்துன்னு சொல்றோம். உண்மையில் ஒடுங்கிய பிறகு பானை உள்ளதா என்றால் காரண நிலையில் உள்ளதுதான். ஆகவே அசத்தும் என்பவன் ஒரு உண்மை போட்டார். ஆகவே அது இயல்பால் அது அசத்து அல்ல, பொருள் தன்மையால் சத்து தான் இருக்கத்தான் செய்கிறது. எனவே அந்த உண்மை வந்து எதிர்மறை உண்மை. வந்தாலும் வருவான் அப்படி சொன்னா வராமலும் இருப்பான்ற கருத்து பெறப்படுது பாத்தீங்களா, அந்த மாதிரி வருவதுதான் எதிர்மறை உண்மை. அது மாதிரி இங்க எதிர்மறை அசத்தும் என்னும் உண்மை பொருள் தன்மையால் சத்து என்பது பட நின்ற எதிர்மறை. அசத்தும்னு ஒரு உண்மை சொன்னதுனால, அசத்தும்னு ஒரு உண்மை சொன்னதுனால உண்மையில வந்து பொருள் தன்மையினால இந்த உலகம் வந்து அசத்து அல்ல சத்து தான். அப்ப வந்து அந்த காரிய நிலையில் விரைவாக மறைந்து விடுவதனால் அசத்து என்று நாம் சொல்கின்றோம் என்பது கருத்து. இப்ப அந்த ஓமைகளுக்கு பொருள் விளக்கத்தை இங்க விசேடவரிட சொல்கின்றார்கள். இது ஏற்கனவே நான் கருத்து விளக்கத்தில் சொன்னேன், இதை அடிவொட்டி தான் நான் சொன்னேன். இந்திரசாலம் தோன்றும் பொழுதே இல்லையாய் வேறானவற்றிற்கும், கனாக்காட்சி கடை போதலின்றி இடையே அழிவனவற்றிற்கும். கடை போதலின்றினா ஒரு முடிவை அடைவதற்கு முன்பாக. கழுதிரதம் அதாவது காணல் நீர் ஒரு காரணம் காட்டி அழிவெய்துவனவற்றிற்கும். இந்த கிரணங்கள் வந்து கதிரனுடைய கிரணங்கள் மேகத்தில் உள்ள மறைஞ்சதுனால காணல் நீர் வந்து மறைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு காரண நீர் மறைவதற்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு காரணம் காட்டி அழிவன அப்படியும் இருக்கின்றன உலகப் பொருள்கள். ஆகவே ஒரு காரணம் காட்டி அழிவெய்துவனவற்றிற்கும் ஓமையாகும். உலகப் பொருள்கள் அழிந்து போவதை எப்படி மூன்றாக வகைப்படுத்திருக்காங்க பாத்தீங்களா, இந்த வகைப்பாடை நாம வந்து நினைந்து போற்ற வேண்டும். தோன்றியவுடன் விரைந்து அழிவன அவை ஒரு பக்கம், அது நீர் எழுத்து இந்திரசாலம் மாதிரி இல்லையா, ஒரு முடிவு பெறாமல் இடையே அழிகின்றன. ஏன் இடையில அழிஞ்சன நம்மளால ஊகித்து காரணத்தையும் அறிய முடியல. இன்னொன்னு வந்து காரணம் காட்டி அழிகின்றன, இந்த இதனால அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆக எப்படியோ மூன்று வகைகளிலும் இந்த பொருள்கள் வந்து உலகப் பொருள்கள் வந்து அழிவைதனாகத்தான் இருக்கின்றன. உலக பொருள்கள் போக பொருள்கள் அந்த போகத்தை அனுபவிப்பதற்கு உள்ள தனு கரணங்கள் எல்லாம் அழிவேதுவாகத்தான் இருக்கின்றன. ஆகவே இந்த உலக பொருள்கள் அனைத்தும் அசத்துன்னு சொல்லப்படும். இவை அனைத்தும் ஆன்மாவினுடைய சுட்டறிவால் அறியப்படுபவை, எனவே இவை அனைத்தும் அசத்தாகும் என்று நாம் பார்த்தோம். இதனால இந்த பாடல் வந்து சாங்கியர்களுக்கு எழுப்பிய தடைக்கு விளக்கம். சர்க்காரிவாத அடிப்படையில் அவன் கேட்டான், கண்டு அறியப்படும் பொருள் எப்படி அசத்தா இருக்க முடியும்னு அவர்கள் கேட்டார்கள் இல்லையா. அது கண்டு அறியப்படும் பொருளை நம்ம எந்த நோக்கில அசத்துன்னு சொல்றோம் இந்த பாடல காட்டியிருக்கின்றார். செய்தியை சொல்கின்றார் பாருங்க, இதனானே சர்க்காரியவாதத்தில் அசத்து என ஒன்று இன்மையின் கண்டறி பொருள் அசத்தென்றல் அமையுமாறு யாஞ்சனம். அமையுமாறு யாஞ்சனம்னா பொருந்துவது எப்படி, கண்டு அறியக்கூடிய பொருளை அசத்துன்னு சொன்னா அது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்கிறான். கண்டு அறிபொருள் அசத்தென்றல் அமையுமாறு யாஞ்சனம் என்னும் சாங்கியரை நோக்கி அறிபொருள் அசத்தாமாறு ஓமையோடு படுத்து காட்டப்பட்டது. நாம் அறிகின்ற பொருள் எல்லாம் நிலையற்ற அசத்தாக இருப்பதற்கு இந்த மாதிரி ஓமைகள் மூன்று ஓமைகள் சொல்லி விளக்கப்பட்டது. இவை இரண்டு செயலும், முதல்ல தார்க்கிகரை மறுத்து அந்த செயல், இப்ப சாங்கியருக்கு விளக்கம் சொன்ன அந்த செயல், இவை இரண்டு செயலும் அறிபொருள் அசித்து அசத்தாம் என்ற முதற் கூற்றை வலியுறுத்தவார். சூத்திரத்தில் இருக்கு இல்லையா, அறிபொருள் அசித்து அசத்து. சுட்டறிவால் அறியப்படும் பொருள்கள் எல்லாம் அறிவற்ற ஜடப்பொருள்கள் அதான் அசித்து, நிலையின்றி அழியக்கூடிய பொருள்கள் அதான் அசத்து. ஆகவே நாம் அறிகின்ற பொருள்கள் எல்லாம் கருவிகளின் மூலமாக நாம் அறிகின்ற பொருள்கள் எல்லாம் சடமாகிய அசித்து அழிவெய்தக்கூடிய அசத்து என்பதுதான் சூத்திரத்தின் முதல் கூறு. அது இந்த முதல் அதிகரணத்திலே இந்த ரெண்டு பாடல்களாலும் நன்றாக நிலைநாட்டப்பட்டது. இது இரண்டாம் அதிகரணத்துக்கு வருவோம். ஏற்கனவே அடியன் குறிப்பிட்டிருந்தேன், முதல் நூலாகிய சிவஞான போதத்திலே இந்த இரண்டாம் அதிகரணம் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. மூன்றாம் அதிகரணத்தை தான் இரண்டாம் அதிகரணமாக வைத்துள்ளார்கள். ஏன்னா இரண்டாம் அதிகரணத்துல ஒரு வழியாலும் அறியப்படாத பொருள் இல்லாதது சூனியம் என்ற செய்தி தான் அந்த இரண்டாம் கூறுல இருக்கு. இது எளிதாக எல்லாருக்கும் புரியும், எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள் என்று நோக்கிலே இதை மெய்கண்டார் வந்து இதை பற்றி ஆராய்ச்சி வைக்கவில்லை.